மூக்கப்பஞ்சசதி ஸ்தோத்திரத்தை படித்தா சாதாரணமாக இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கிற அர்த்தம் பார்த்தோம்னா, ஒரு நல்ல ரொமான்டிக் போயட் அப்படின்னு தோணும். அதுவும் கூட அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள், அந்த சொற்றொடர்கள், வேர்ட்ஸ், சம்ஸ்கிருத வார்த்தைகள், வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ்லாம் பார்த்தா ரொம்ப க்யூட் ரொமான்டிக் அப்படின்னு தோன்றுது. ஆனால் 500 ஸ்லோகத்திலையும் இருக்கிற எல்லா ஸ்லோகத்திலையும் மூக்கப்பஞ்சசதியில் அவர் இந்த அம்பாளுடைய பஜனத்து மூலமாக ஞானத்தை பிரார்த்தனை பண்ணுறார் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். 42வது ஸ்லோகம் மந்தஸ்மித சதகம். காமாட்சி ஸ்மிதமஞ்சரீம் தவ பஜே யஸ்யாஸ்துஷாமங்குரான் ஆபீனஸ்தனபானலாலசதையா நிஷங்கமங்கேஷயா ஊர்த்வம் வீக்ஷ்ய விகர்ஷதி பிரசிருமரான் உத்தாமயா சுண்டயா சூனுஸ்தே பிசசங்கயாஷு குஹநாதந்தா வளக்ராமணீஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதில் பால் குடிக்கிறதுக்காக அம்பாவுடைய மடியில் படுத்துட்டுருக்கிற கணபதி, அம்பாவுடைய முகத்திலேருந்து வெளிப்படும் அந்த புன்சிரிப்பு பூங்கத்தின் ஒளியை, அது வெண்மையாக இருக்கிறதுனால அது ஒரு தாமரை தண்டுன்னு நினச்சி தன்னுடைய நீண்டு தும்பிக்கையால் அதை பிடிச்சி இழுக்க பார்க்குறார் அப்படின்னு நான் வேர்ட் பை வேர்ட் டீட்டெயில் மீனிங் சொல்கிறேன். இதுதான் கருத்து. ஆனால் எனக்கு என்ன தோன்றுறது, இந்த மந்தஸ்மிதத்தை எப்போவுமே மூக்கு கவி தூய்மைக்கும் ஞானத்துக்கும் ஒரு வழியாக காண்பிக்கிறார். மந்தஸ்மிதத்துடைய தியானம், மந்தஸ்மிதத்துடைய அனுகிரகம் இருந்தால் மனசு புத்தியெல்லாம் தூய்மையாகும். சிவன் சார் புக்கில் கூட அறிவு வளர்ச்சி அடைவது தான் புத்தி, புத்தி இன்னும் மேலும் வளர்ச்சி அடையும் போது மதி, மதி தெளிஞ்சா சித்தம், சித்தம் தெளிஞ்சா ஞானம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் கரெக்டாக சொல்லினா தெரில, அந்த மாதிரி ஒரு படி போட்டிருப்பார். அந்த மாதிரி ஆத்மீகத்தில் தெய்வீகத்து மூலமாக ஆத்மீகத்தில் படிப்படியாக வளர்ச்சி அடைவது இந்த அம்பாளுடைய பஜனத்தினால் ஏற்படும் அப்படிங்கிறது மகாபிரிவா நிறைய சொல்லியிருக்கா. அதுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்கு இந்த மூக்கப்பஞ்சசதி. இந்த மந்தஸ்மிதம் அஜானத்தை போக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆரியாசதகத்தில் கூட கிம்வா பலதி மம அன்யைஹி பிம்பாதர சும்பி மந்தஹாசமுகி சம்பாதகரி தமசாம் அம்பா ஜாகர்த்தி மனசி காமாட்சி என் மனசில் பிம்பாதர சும்பி மந்தஹாசமுகி. கோவைப்பத புழம்புன்ற உதடுகளில் மந்தஸ்மிதத்தோடு மந்தஸ்மிதம் இருக்கிற அந்த முகம், காமாட்சி தேவியினுடைய முகம் என் மனசில் ஜாகர்த்தி ஒளிர்கிறது. அது சம்பாதகரி தமசாம், என்னுடைய அஜானத்தை போக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது கிம்பா பதி மம அன்னேஹி, மற்றவாழ எனக்கு என்ன போகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த மந்தஸ்மிதம் அஜானத்தை போக்குங்கிறது முதல்லேருந்தே சொல்கிறார். அந்த இந்த ஸ்லோகத்தில் மணியில் படுத்துட்டுருக்கிற கணபதி அம்பாளுடைய ஸ்தன்யபானம் பண்ணதுனால அவருக்கு அந்த மந்தஸ்மிதம்ங்கிற ஞானம் சித்திக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் அதனால்தான் பிரம்மச்சாரியாகவே இருக்கார் அவர். இதுக்கு இன்னொரு கதை கூட சொல்லுவார். ஒரு பூனை முகத்தை கணபதி விளையாட்டாக விளையாடும்போது பிராண்டிட்டார். அம்மாட்ட வந்து பார்த்தபோது அம்மா முகத்தில் பிராண்டி இருந்தது. என்னடானா நீ அந்த பூனையை பிராண்டினியே, எல்லா உயிர்களும் நான் இருக்கேன், அதனால்தான் அந்த பூனை பிராண்டினோன்னு என் முகத்தில் அந்த பிராண்டல் வந்துடுதுன்னு சொல்கிறா காமாட்சி. அப்போ நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு கணபதி சொல்லிட்டார்னு ஒரு கதை. அப்படி எங்கும் எதிலும் பரம்பொருளை காணக்கூடிய அந்த ஞானம் காமாட்சியுடைய ஸ்தன்யபானத்தினால கணபதி கிடச்சிடுது. அதை அந்த மந்தஸ்மித ரூபமாக அவர் கண்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரொம்ப கோடியில் ஒருத்தர் அந்த மாதிரி மகாபெரிவாளை பெற்றெடுத்த மகாலட்சுமி தாயார். அந்த மாதிரி இருக்கிறவா அந்த வினோபா பாவை அவள் அம்மாவை பற்றி பேசும்போது ரொம்ப பட்டற்ற துறவி போல இருந்தா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 35 வயசுக்கு மேலேயே பிரம்மச்சாரியாக இருந்தா, அவளுடைய தப்போ பலத்தினால்தான் நாங்கள் 3 பேருமே பிரம்மச்சாரிகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்மாரிக்கு ராமகிருஷ்ண பிரவாகம் பெற்றெடுத்த அந்த தாயார், அதெல்லாம் குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளை அவள் ஞானிகளாக ஆனால், சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஸ்வருடைய மனைவி சாரதா தேவி, அவள் குழந்தைகளே சாதாரண குழந்தைகளை பெற்று வளர்த்து அதில் என்ன இருக்குது? அதுக்கு குழந்தைகளே வேண்டாம். சாரதா தேவி ஜெகன் மாதாவாட்ட இருந்து அந்த சன்னியாசிகளை என்கரேஜ் பண்ணி அவள் அந்த ராமகிருஷ்ண மடத்தை வளர்த்தெடுத்துட்டு போய் இன்றைக்கி அது உலகத்துக்கெல்லாம் நன்மை பண்ணிகிட்ருக்கு. அப்படி அம்மானா அப்படி இருக்கணும் இல்லையா? அது மாதிரி இந்த காமாட்சி கணபதி விஷயத்த அப்படி புரிஞ்சுக்கணும்னு தோன்றுறது. அப்படி தான் நம்ம ராமாயணம் எடுத்துட்டால், ஒரு தர்மாத்மாவாக இருக்கிற ஒரு இளவரசன் காட்டுக்கு சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு காட்டுக்கு வந்தான். அவன் மனைவியை ஒரு காமுக்குனான ஒரு ராவணன் ஒரு ராட்சன் தூக்கின்னு போயிட்டான். அவர் ஹனுமான் முதலிய வானர்களுடைய சகாயத்தோடு அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ராவணனை வதம் பண்ணி சீதாதேவியை ராமர் மீட்டுன்னு வந்தார் அப்படின்னு அந்த அதுவும் ஒரு காதல் கதை தான். ஆனால் திரும்ப திரும்ப படிக்கும் போது ராமாயணம் நமக்கு ஒரு ரிஷிகளோட வாக்காக இருக்கிறதுனால, லைஃபுங்கிறது எங்கேயும் ஒன்று தான், அதை வந்து சாதாரண சினிமாவாக பார்த்தா மனசு கெட்டு போகிறது. அது ரிஷிகள் அதை எடுத்து சொல்லும்போது அது நம்ம மனசை உயர்த்துறது, எலிவேட் பண்ணுறது. அதே மாதிரி கீத கோவிந்த மாதிரி மகான்கள் அந்த ஜெயதேவரும் பத்மாவதியும் கிருஷ்ணனை நேராக தரிசனம் பண்ணி அவருக்காக ஆடி பாடின அந்த கீத கோவிந்தம்ங்கிறதுனால சன்னியாசிகளும் அதை பாட சொல்கிறா, அதை கேட்குறா. அந்த மாதிரி இந்த மூக்க பஞ்சதி இந்த ஸ்லோகத்துடைய வேர்ட் பை வேர்ட் மீனிங் அர்த்தம் சொல்கிறேன். ஹே காமாட்சி, தே சூனு உன்னுடைய பிள்ளை குஹனா தந்தாவள கிராமணிகி, கிராமணிகின்னா ஒரு தலைவன், அநாயக ஐக்க நாயக்கம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி சங்கர பகவத்தால் சொல்கிற மாதிரி தன்னிகரற்ற தலைவனான ஒரு தெய்வமே ஆன கணபதி. குஹனானா வஞ்சகமான அர்த்தம். இங்கே வந்து குறும்பாக வேடிக்கையாக தந்தாவளகா யானை முகத்தை வச்சுருக்கார். அவர் குழந்தையாக யானை முகத்தோடு இருந்தாலும் பெரியதொரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறார். அந்த கணபதி ஆ பீனஸ்தனப்பான லாலசதையா, பீனஸ்தன பரமீடே பருத்த ஸ்தனங்கள்ங்கிறது ஆபீன வக்ஷோருகாம் அப்படின்னு, அந்த பருத்த ஆபீன அப்படின்னா அந்த ஸ்தனங்களிலிருந்து பான லாலசதையா பால் குடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நிஷங்கம், ஷங்கான ஒரு ஹெசிடேஷன் சந்தேகம் அந்த மாதிரிலாம், நிஷங்கம்னா எந்த சங்கோச்சமும் இல்லாமல் அங்கேஷயா மடியில் படுத்துட்டுருக்கிற அந்த கணபதி குழந்தை. இந்த யோசிச்சு பார்த்தா அம்மா மடியில் குழந்தை தான் வந்து நிஜமாகவே உலகத்தில் எந்த சங்கோச்சமும் இல்லாமல் படுத்துட்டுருக்க முடியும். வேறு எந்த உறவுலையும் அந்தளவுக்கு சங்கோச்சம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி குழந்தை மடியில் அந்த அம்மாவும் ஒரு டிரான்ஸில் இருப்பாள் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது, அந்த மாதிரி காமாட்சியினுடைய மடியில் சங்கோச்சம் எதுவும் இல்லாமல் படுத்துட்டு ஸ்தன்யபானம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த கணேசர் ஊர்த்வம் வீக்ஷ்ய நிமிர்ந்து பார்த்தாராம். பார்த்தோன்னே அந்த காமாட்சி உன்னுடைய தவ ஸ்மித மஞ்சரி, உன்னுடைய மந்தஸ்மித பூங்கொத்து அப்படிங்கிறார். இந்த மந்தஸ்மிதம் ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்குது. எஸ்யாக துஷாம் அங்குரான், எஸ்யாஸ் துஷாம் அங்குரான், துஷான ஒளி, அந்த மந்தஸ்மித மஞ்சரினிலிருந்து வெளிப்படும் ஒளி கீற்றுகள் அது பிரசுரமரான், அது பரவுறது அப்படி. அந்த பரவும் ஒளி கீற்று அது வெண்மையாக இருக்குது. அந்த வெள்ளையாக இருக்காங்க பிசசங்கையா, பிசம்னா தாமரத்தண்டு, யானைக்கு தாமரத்தண்டு பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கணபதி வந்து அது தாமரத்தண்டுன்னு நினச்சிண்டு வீக்ஷிய பிரசுரமரான் உத்தாமையா சுண்டையா, நீட்டின தன்னுடைய சுண்டையா தும்பிக்கையினால விகர்ஷதி, அதை பிடிச்சி அந்த தாமரத்தண்டை சாப்பிடணும்னு அதை பிடிச்சி இழுக்கிறார். ஆஷு வேகமாக இழுக்கிறார். அப்பேற்பட்ட ஹே காமாட்சி உன்னுடைய ஸ்மித மஞ்சரியும் தவ பஜே, அந்த உன்னுடைய மந்தஸ்மித பூங்குத்தை நான் வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் அவர் நமக்கு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஞானத்தை எங்கும் காமாட்சி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த ஞானத்தை கொடுக்கும். காமாட்சி ஸ்மிதமஞ்சரீம் தவ பஜே யஸ்யாஸ்துஷாமங்குரான் ஆபீனஸ்தன பானலாலசதையா நிஷங்கமங்கேஷயா ஊர்த்வம் வீக்ஷ விகர்ஷதி பிரசுமரான் உத்தாமயா சுண்டயா சூனுஸ்தே பிசசங்கயாஷு குஹநாதந்தாவள கிராமணீ.